நமஸ்காரம். ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை, அதாவது நேர்மறையான அணுகுமுறை, அல்லது அழிவுபூர்வமான அணுகுமுறை, அதாவது எதிர்மறையான அணுகுமுறை. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் பாசிட்டிவ் அப்ரோச், நெகட்டிவ் அப்ரோச்னு சொல்லுகிறோம். எந்த ஒரு விஷயத்தை நாம் ஒருத்தருக்கு சொல்லும்போது, அது அபிப்பிராயமோ, அதாவது ஒப்பீனியனாக இருக்கலாம், அல்லது ஒரு சஜஷனாக இருக்கலாம், அதை இந்த ரெண்டு வகையிலேயும் சொல்லலாம். ஆக்கப்பூர்வமாக சொல்வது எடுபடுவதற்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகலாம். ஆனால் எது எதிர்மறையாக பிரச்சாரம் செய்கிறோமோ அது சட்டென்று பிடித்துக் கொள்ளும், ஆனால் பயன் தராது. நம் நாட்டில் எழுத்தறிவு எத்தனை பேருக்கு உண்டு என்று மாநிலந்தோறும் புள்ளி விவரங்கள் கொடுக்கப்படுகின்றன. எப்பவும் அநேகமா கேரளால ரொம்ப நிறைய இருக்கும், நிறைய பேர் படித்திருப்பார்கள். அது அப்படி ஓரளவு எல்லா மாநிலங்களுமே முன்னேறி கொண்டுதான் வருகின்றன. ஆனால் இன்னும் சிலர் படிக்கலேன்னு வச்சுப்போம், நமக்கு தெரிந்தே படிக்காமல் இருக்கலாம். அப்ப அவர்களுக்கு கண்டிப்பா நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய பயன்களை எடுத்துரைக்கிறோம். அது சொல்லும் போது ஒரு அரை வார்த்தை, படிக்காவிட்டால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும் என்றும் சொல்லுவோம். அது எதிர்மறை பிரச்சாரம் அல்ல, நேர்மறையானதுதான், ஆக்கப்பூர்வம்தான். துளி பயம் கலந்து சொல்லுகிறோம். ஆனால் இதுவே நெகட்டிவ் அப்ரோச் இருந்தால், பலரும் உன்னை படிக்கலே படிக்கலேன்னு சொல்லி படிக்க சொல்லுவார்கள், அவர்கள் பேச்செல்லாம் எடுத்துக்கொள்ளாதே. இப்ப என்ன உலகத்தில் படித்தவர்கள் எல்லாம் சாதித்து விட்டார்களா, அல்லது படிக்காதவர்கள் எல்லாம் இழந்து விட்டார்களா? எத்தனையோ படிக்காதவர்கள் எவ்வளவோ பெரிய பதவிகளை வகித்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து செய்து கொள்வோம், நீ இதை பத்தி கவலைப்படாதே, இவர்கள் சொல்றதெல்லாம் எடுத்துக்கொள்ளாதே என்று நான் சொல்றேன்னு வச்சுங்கோ. இது ஆக்கப்பூர்வமானதா பாசிட்டிவா? இல்லை. ஆனால் ஒருவேளை அந்த படிக்காதவருடைய மனோபாவம் இதை ஏற்றுக்கொள்ளுகிறாப்பில் இருந்ததுனால் கெட்டியாக பிடித்துக் கொள்வார். என்ன எப்படியுமே இவ்வளவு நாளா படிக்காதனாலே இப்பவும் படிக்க வேண்டாம் என்றுதான் நம் மனம் முடிவெடுக்கும், அப்படித்தான் இருக்கும். என்ன இன்னும் புதிய முயற்சி பண்ணணுமே, கஷ்டம், அப்ப அது வேண்டாமேன்னு நினைத்துக் கொண்டிருப்போம். அந்த சமயம் பார்த்து நமக்கு ஏத்தாப்புல ஒருத்தர் சொல்லும் போது சரி அதுதான் மனசு பிடித்துக்கொள்ளும். அப்புறம் அதுக்கு தகுந்தே சிந்திக்க ஆரம்பிப்போம். யாரெல்லாம் படித்திருக்கிறார்களோ அவர்கள் பேர்லேயே கூட என்ன இவர்கள் அப்படின்னு ஒரு துளி வெறுப்பை வளர்த்துக்கொள்வோம். படிக்காததே சரி அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்போம். அப்படி யாரெல்லாம் பேசுகிறார்கள், எந்த பத்திரிகைகள் வருகின்றன என்றெல்லாம் தேடுவோம். இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இதை போல எதில் வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் எப்பவுமே நெகட்டிவ் பிரச்சாரம் சட்டன்னு பிடித்துக் கொள்ளும். பகவத்கீதை படித்திருந்தால்தான் ஆன்மீகமா? இப்ப எனக்கு ஏற்கனவே கீதை கிடைக்கல, நான் படிக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயம் ஒருத்தர் வந்து பகவத்கீதையிலெல்லாம் ஒன்றும் பெரியதாக இல்லை, அதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பழங்காலத்து விஷயம், மாற்றப்பட வேண்டியது, நீ படிக்காத வரைக்கும் நலம். இப்ப கீதை படித்தவர்களெல்லாம் அதன்படி நடந்து விட்டார்களா அப்படின்னு கேட்டுட்டோம்னால், நான் ஏற்கனவே படிக்கல, இப்ப கண்டிப்பா அதில் படிக்கணும், ஒரு ரெண்டு நல்ல விஷயங்களாவது உனக்கு கிடைக்கும்னு சொன்னால் படிக்க தோணும், இல்லைன்னால் தோணாது. இப்ப இது எதுக்காக சொல்ல வர என்னால், பொதுவா ஒரு பிரச்சாரம் காணப்படுகிறது. நான் ஒரு குருவை அண்டி இன்னும் எதுவும் உபதேசம் பெற்றுக் கொள்ளவில்லைன்னு வச்சுப்போம். அது மந்திரோபதேசமா இருக்கட்டும் சாதாரண உபதேசமா இருக்கட்டும், ஒன்றும் பெறவில்லை. சரியானவர் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை, நான் தேடவில்லை, ஏதோ இருக்கட்டும். அப்ப ஒருத்தர், அதென்ன பெருமானிடத்தில் நீ போவதற்கு இடைத்தரகர்கள் வேண்டுமா, தேவையே இல்லையே, எதற்கு இந்த ஆச்சாரியர்கள் குருக்கள், அவர்களெல்லாம் ஒழுங்கானவர்களா என்று சொல்லிவிட்டால் அப்ப நான் போகமாட்டேன். போகாவிட்டால் உயர்ந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்காது. அதை போல உயர்ந்த விஷயங்கள் பலரையும் சென்று கிட்டிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஆச்சாரியர்கள் எல்லாம் தேவையே இல்லை, குரு உபதேசம் எதற்கு, இவர்களெல்லாம் மனிதர்கள் தானே, நாமா படித்து தெரிந்து கொள்ள வேண்டாமா என்றெல்லாம் பிரச்சாரங்கள் நடக்கும். அதை கேட்பதை நீங்கள் தான் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். எந்த இடத்தில் குரு இல்லாமல் இருப்பார், கணக்கு பாடத்திலிருந்து, சயின்ஸிலிருந்து, நீச்சல் போட்டியிலிருந்து, பளு தூக்குதலிருந்து குரு வேண்டும். எங்கேயும் யாரும் வேண்டாம்னு சொல்றதில்லை, ஆனால் ஆன்மீகத்துக்கு வரும்போது மட்டும் வேண்டாம் என்பார். ஏனால் அப்ப அந்த நல்ல விஷயம் நம்மை வந்து அடைந்து விட போகிறதே, அப்ப நமக்கெல்லாம் ஆன்மீக அறிவு கண் நன்று திறந்து விடுமே அப்படிங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கலாம். அதனால் இந்த துஷ்பிரச்சாரம் நடக்கும். அதை நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொன்று சொல்லலாம், பொது அறிவு, காமன் சென்ஸ். காமன் சென்ஸை வைத்தே நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு விடுவேன். இதிகாசங்கள், புராணங்கள் அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதில் எதேதோ தேவையில்லாததெல்லாம் இருக்கும். இது என்ன, புத்தகத்தை படித்துத்தானா காமன் சென்ஸ் வர வேண்டும்? கடவுளை பற்றியோ மற்றதோ காமன் சென்ஸ்லேயே தெரிஞ்சுப்பேன், பொது அறிவே போதும் என்று சொல்லலாம். அப்ப நம்முடைய சிறப்பு அறிவு வளர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் அப்படி சொல்லுவார்கள். பொது அறிவு வேணும், அதுக்கு நம்ம பிளஸ் டூவில் ஒரு குரூப்பே எடுக்காமல் பொது அறிவோடு விட்டுருவோமா, டிகிரி போகும்போது எடுக்க மாட்டோமா, அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்கலையா, எம்எஸ் படிக்கலையா, அப்ப என்ன எல்லாரும் பொது அறிவை மட்டுமே வச்சா வாழ்க்கை வாழ்ந்துட முடியும்? சிறப்பறிவு பெற்றுவிட்டு பொது அறிவு இல்லாமல் இருந்தால் கஷ்டப்படுவோம், அது உண்மை. பொது அறிவு என்பது நம்மை கண்டிப்பா மேல் நோக்கி தூக்கிவிடும், உண்மை. ஆனால் அதை மட்டுமே வைத்துக் கொள்ள முடியுமா, அல்லது அந்த பொது அறிவு மட்டும் புத்தகங்களை படிக்காமலே வளர்ந்து விடுமா? அப்ப சட்டென்று இந்த புத்தகங்கள்லாம் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றது எதற்காக தெரியுமோ, அது எல்லாருக்கும் அக்சசபிலிட்டி வந்துட போறதே. அதனால்தான் கிராமம் கிராமமாக என்ன ரிமோட் வில்லேஜாக இருந்தாலும் அங்கேயும் நம்முடைய புராணங்கள், பாரதம், பாகவதம், பகவத்கீதை, இதை பற்றி நன்கு எடுத்து சொல்ல வேண்டும். யார் உங்களுக்கு அதுக்கு அக்சஸ் இருக்குனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 ஸ்லோகமான எடுத்து சொல்ல வேண்டும். அதனுடைய கருத்து மனதில் பட்டுவிட்டால் அது பல உயர்ந்த மாறுதல்களை நம்மிடத்தில் ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும்னே சொல்ல முடியாது, ஆனால் செய்யும். ஆனால் அதுபோல கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு அது கிடைப்பதும் அரிதாகிறது. அது அரிதா இருக்கிறதுனாலே கிடைக்கவில்லையேங்கிற ஏக்கம் சட்டென்று இதே போல் பிரச்சாரங்கள் நடக்கும்போது அது தேவையில்லைன்னு மாறிவிடலாம். மாற அனுமதிக்க கூடாது, எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் போய் சேர வேண்டும். அதற்குண்டான முயற்சியை ஒவ்வொருத்தரும் எடுக்கணும்னு கேட்டுக் கொள்கிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.